بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال الله تعالى فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من صلى يرائي فقد أشرك ومن صام يرائي فقد أشرك ومن تصدق يرائي فقد أشرك أو كما قال عليه الصلاة والسلام அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த சங்கையான மாதத்தில் அவன் தன்னுடைய நல்லடியார்களுக்கு எப்படியான அருட்பாக்கியங்களையும் அவனுடைய ரஹ்மத்தையும் மகஃபரத்தையும் நரக விடுதலையையும் கொடுக்க காத்திருக்கின்றானோ அப்படியான கூட்டங்களில் நம் அனைவரையும் உயிரோடு வாழக்கூடிய நம்மை விட்டு பிரிந்து கபருடைய வாழ்க்கை வாழக்கூடிய நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர் உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் அதே போன்று நம்முடைய நாட்டிலும் வெளிநாடுகளில் தொழில் வாய்ப்புக்காக தன்னுடைய மேல் படிப்புக்காக சென்ற சகோதர சகோதரிகள் அவர்களுக்கும் இந்த சங்கையான மாதத்தில் அல்லாஹு தாலா அவனுடைய அனைத்து அருளையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களாகிய எம்மையும் ஜின் வர்க்கத்தினரையும் இந்த உலகத்தில் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக, ஒரு உயர்தரமான நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றான். நம்மை வீணுக்கோ விளையாட்டுக்கோ கேலி கூத்துக்கோ அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. அதை அல்லாஹு தாலாவே நம்மிடத்தில் கேட்கும்போது அஃபஹசித்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசன் ஓ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன், என்ன நாங்கள் உங்களை வீணுக்கும் விளையாட்டுக்கும் படைத்திருக்கின்றோம் என்றால் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் எங்களின் பக்கம் திரும்பி வர மாட்டீர்கள் என்றுமா நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உலக விளையாட்டு, உலக வாழ்க்கை ஒரு வீண் விளையாட்டு அல்ல. நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களும் இதற்கு பின்னால் வர இருப்பவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கை ஒரு திரையாணம், அதில் சில தரிப்பிடங்கள். ஆலமுல் அர்வாஹ் என்பது நம்முடைய முதலாவது ஸ்டேஷன், தாயுடைய வயிறு, அதற்கு பின்னால் இந்த உலக வாழ்க்கை உலகம், அதற்கு அடுத்தபடியாக கபருடைய வாழ்க்கை மஹ்ஷர், அதற்கு பின்னால் சொர்க்கம் அல்லது நரகம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆகவே இப்படியான ஒரு பிரயாணத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிரயாணத்தில் மூணாவது ஸ்டேஷனில் நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மோடு வாழ்ந்த பலர் அவர்களுடைய நாலாவது ஸ்டேஷனுக்கு சென்று விட்டார்கள். ஆகவே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பிரதானமான நோக்கத்திற்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். நம்மை மட்டுமல்ல, நம்மோடு சேர்த்து ஜின் வர்க்கத்தினரையும். ஒமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியேதான் படைத்திருக்கின்றேன், வேறு எந்த நோக்கமும் இல்லை. அல்லாவை வணங்க வேண்டும், அவனை சம்பூர்ணமாக அறிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆகவே இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் மட்டுமன்றி முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட அல்லாஹு தாலா படைத்தது ஒரு உயர்தரமான நோக்கத்துக்காக வேண்டும். அல்லாவை அறிந்து பலர் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அல்லாவை அறியாமல் விளங்காமல் பலர் அல்லாவுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட பிரதானமான நோக்கத்தை விளங்கி செயல்பட கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பிரதானமான நோக்கம் இரண்டே இரண்டுதான். ஒன்று, நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும், திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கென்று சில ஏவல்களை சில விலக்கல்களை தந்திருக்கின்றான். அதைத்தான் இபாதத் என்று சொல்லுகின்றோம். அந்த ஏவல்களிலும் விலக்கல்களிலும் அல்லாஹ் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அவனுடைய அருளையும் பெற வேண்டும் என்பதை ஒழிய அல்லாஹு தாலாவை பாதுகாப்பதற்கோ அல்லது அவனுடைய கண்ணியத்தை கூட்டுவதற்கோ அல்லது அவனுக்கு இணை வைப்பவர்களுக்கு எதிராக நாம் செயல்படுவதற்காகவோ அந்த எந்த நோக்கமும் கிடையாது. இபாதத் செய்வது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள உறவை பலப்படுத்துவதற்கும் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள அன்பை நாம் வாங்கிக் கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கம். அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ أَحَدًا. யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கின்றார்களோ அவர்கள் இபாதத் செய்யட்டும், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களில் ஈடுபடட்டும். யாரை அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை கற்பிக்க வேண்டாம், வைக்க வேண்டாம் என்று கூறுகின்றான். ஆகவே இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இன்று பல நல் அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான ரகசியமாக பரகசியமாக கூட்டாக தனிமையாக பல நல்லமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நல்லமல்கள் அல்லாஹ்விடத்தில் போய் சேர வேண்டுமென்றால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளை பற்றித்தான் நாம் இன்று பேசப்போகின்றோம். அமல் செய்வது லேசு, ஆனால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் போய் சேர வேண்டும். அதற்கு முதலாவது நிபந்தனை, நாம் முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீம் அல்லாதவருடைய அமலுக்கு உலகத்தில் சில நேரம் பிரதி கூலி கிடைக்கலாம், ஆனால் மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த கூலியும் கிடைக்க மாட்டார். ஒமை எபுத்தவை கைரல் இஸ்லாம் மின்கு, கியாமத்துடைய நாளில் மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த கூலியும் கிடைக்க மாட்டாது. முஸ்லிம்களாக இருப்பது, கலிமா சொன்னவர்களாக இருப்பதுதான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, நாம் மூமின்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூல் அவனுடைய மலக்குமார்கள் அவனுடைய வேதம் மறுமை நாள் மரணத்துக்கு பின்னால் எழுப்பாட்டப்படுவது சொர்க்கம் நரகம் என்னென்ன விடயங்களை அல்லாஹு தாலா மறைமுகமாக ஈமான் கொள்ளும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை நாம் பரிபூரணமாக சந்தேகமின்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூமின்களாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ் எதனை வாக்களித்திருக்கின்றானோ, அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று தடுத்தவைகளை நாம் தவிந்திருக்கும் போது நமக்கு எதனை வாக்களித்திருக்கின்றானோ இந்த கூலிகளில் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். தொழுதால் என்ன கிடைக்கும், நோன்பு பிடித்தால் என்ன கிடைக்கும், அல்லாஹ்வை திக்ர் செய்தால் என்ன கிடைக்கும், தான தர்மம் செய்தால் என்ன கிடைக்கும், ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் என்ன கிடைக்கும் என்பதில் வெறுமனையே செய்வதில் மட்டும் கூலி கிடைக்க மாட்டாது. சொன்னவனின் மீது பரிபூரணமான நம்பிக்கை, சொல்லப்பட்ட வாக்குறுதியில் நம்பிக்கை இருப்பதன் மூலமாகத்தான் அதற்குரிய பரிபூரணமான கூலி கிடைக்கும். அடுத்த விடயம், இது எல்லாவற்றையும் விட முக்கியமான விடயம்தான், நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கென்று மட்டும் இருக்க வேண்டும். இஹ்லாஸ் இருக்க வேண்டும், மன தூய்மை என்று சொல்லுவார்கள். இஹ்லாஸ், இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்லாஸ். ஈமான் என்றால் என்ன, இஹ்லாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், மன தூய்மை. இன்று அமல் செய்யக்கூடிய மக்களை நாம் காண்கின்றோம். அதிகமான மக்கள் அதிகப்படியான அமல்களை செய்கின்றார்கள். நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும், சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று அமல்களை அதிகப்படியாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் போய் சேருவதற்குரிய நிபந்தனைகளில், ஆக முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்றுதான் இஹ்லாஸ் என்று சொல்லுவது, மன தூய்மை. உள்ளத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தை நான் எனக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்த வேண்டும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் இதனை தெளிவுபடுத்த வேண்டும். இது சாதாரண விடயம் அல்ல. இந்த விடயத்தை நாம் முழுமையாக விளங்குவதன் மூலமாகத்தான் பல அமல்களில் கூலிகளை லேசாக அடைந்து கொள்வதற்கு இது வாய்ப்பை தரும் என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை பேசுகின்றேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த விடயம் சம்பூரணமாக விளங்குவதற்கு ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய இரண்டு சம்பவங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒன்று, மூன்று வாலிபர்கள் அவர்கள் ஒரு பாதுகாப்பை தேடி ஒரு குகைக்குள் தஞ்சம் புகுகிறார்கள். அவர்களை அவர்கள் புகுந்த அந்த வாயிலை ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் அடைத்து விடுகின்றது. அந்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த கல்லை சற்று கூட அசைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. இந்த சம்பவம் நம் எல்லோருக்கும் தெரியும். இந்த சம்பவத்தை நாம் மையமாக வைத்து பேசுவோம். மூணு வாலிபர்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ரசூலையும் ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் ஒரு குகைக்குள், அந்த குகைக்குள் அவர்கள் அடைப்பட்டிருப்பது அவர்கள் மூணு பேரையும் தவிர அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. சத்தமிட்டாலும் வெளியில் கேட்க மாட்டாது. மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த அடைக்கப்பட்ட அந்த கல்லை தள்ளுகிறார்கள். உசுப்ப முடியாமல் இருக்கின்றது, அசைக்கவே முடியாது, பாறாங்கல். ஆனால் அவர்கள் தங்களுடைய உடல் சக்தியினால் அசைக்க முடியாத அந்த கல்லை தங்களுடைய அமல்களில் அல்லாஹ்வுக்கென்று செய்யப்பட்ட ஒரு அமலை சொல்லி காட்டி அல்லாஹ்விடத்தில் அந்த கல்லை அசைக்க வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கென்று செய்யப்பட்ட ஒரு அமலை அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டி அந்த வாயிலை, அந்த கல்லை அசைக்க வைக்கின்றார்கள். மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதுதான் இஹ்லாஸோடு செய்யப்படக்கூடிய, மன தூய்மையோடு செய்யப்படக்கூடிய அமலுடைய சக்தி. உலகத்தில் உள்ள பெரும் சக்தி வாய்ந்த விடயங்களை விட மனிதர்களிடத்தில், மூமின்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய சக்தி. அது என்ன செய்கின்றது? அந்த பாறாங்கல்லை அசைக்கின்றது, வலியை எடுக்கின்றது. அந்த வாலிபர்களில் ஒருவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? யா அல்லாஹ், எனக்கு ஒரு தாய் தந்தை, இரண்டு பேரும் நோயாளிகள், நானுமோ பால் கறந்து அவர்களுக்கு அந்த பாலை கொடுத்து விட்டுத்தான் என்னுடைய பிள்ளைகளை கவனிப்பேன். ஒரு நாள் பால் எடுத்து வரும்போது தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் பசியினால் அழுது கொண்டிருக்கின்றன. இந்த இடத்தில் தாய் தந்தையா முற்படுத்தப்படுவது, பிள்ளைகளா முற்படுத்தப்படுவது என்ற ஒரு தர்ம சங்கடம் எனக்கு ஏற்பட்ட நேரத்தில் அந்த தாயை, அந்த பெற்றோரை எழுப்பி கூட கொடுக்காமல் அவர்கள் எழும்பும் வரைக்கும் காத்திருந்து என்னுடைய அந்த பாலை நான் அவர்களுக்கு பருக கொடுத்தேன். சம்பவம் தெரியும், சுருக்கமாக சொல்லுகின்றேன். யாவா, நான் இது செய்தது உனக்காகத்தான். என்னுடைய பெற்றோர்களை நான் அந்த நேரத்தில் நான் கண்ணியப்படுத்தியதும், அவர்களை நான் முற்படுத்தியதும், அவர்களுக்குரிய உரிமையை நான் கொடுத்ததும் இது உனக்காகத்தான் நான் செய்தேன். என்னுடைய இந்த அமலை நீ பொருந்திக் கொண்டு எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரமான நிலைமையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று முதலாவது துவா கேட்கின்றார். கல்லு மூணில் ஒரு பகுதி அசைகின்றது. பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, உறவினர்களுடன், அயலவர்களுடன், மனைவி மக்களுடன், நண்பர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களுக்கு ஏதாவது தான தர்மங்கள் கொடுப்பது, அவர்களுக்கு அன்பளிப்புகள் கொடுப்பது, அவர்களுக்கு விருந்தளிப்பது, இதெல்லாம் இன்று உலகத்தில் நடைபெறுகின்றன. ஆனால் ஏன் செய்கிறார்கள் என்று செய்பவர்களை கேட்டால் அதற்குரிய விடை பிழையாகத்தான் வருகின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கின்றார்கள், நன்மையான காரியம். நோன்புடைய காலத்தில் சதக்கா என்றும் ஜக்காத் என்றும் ஹதியா என்றும் அன்பளிப்பென்றும் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வு என்றும் விருந்தோம்பல் என்றும் செய்கின்றார்கள். மக்களுக்கு அரிசி வேணுமா, மாவு வேணுமா, உணவு வேணுமா, பணம் வேணுமா, என்னென்ன உதவிகள் செய்யப்படுகின்றன? ஏன் செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம் என்ற ஒரு கேள்வி செய்பவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். நான் செய்வதன் நோக்கம் என்ன? நான் செய்யக்கூடிய இந்த அமலை வைத்து அல்லாஹ்விடத்தில் நான் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் கேட்க முடியுமா, யா அல்லாஹ் நான் இந்த நிவாரணம் கொடுத்தது, இந்த ஏழையை நான் கவனித்தது, இந்த பிள்ளைக்கு நான் வீடு கட்டி கொடுத்தது, என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் உபகாரம் செய்தது, என்னுடைய நண்பர்களுக்கு நான் விருந்தோம்பல் செய்தது எல்லாம் உனக்காகத்தான் என்று தைரியமாக அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிகழ்வு இருக்க வேண்டும். அதுதான் இஹ்லாஸ். இரண்டாவது வாலிபர் கேட்கின்றார். அவர் ஒரு வியாபாரி, அவர் தன்னுடைய ஆடுகளுக்கு ஒரு ஆட்டு இடையனை வைத்திருக்கிறார். அந்த ஆட்டு இடையனுடைய ஒரு ஆடு, அதை அவன் விட்டுவிட்டு செல்கிறான், பல வருடங்கள் கழித்து விட்டு வருகின்றான், வியாபாரம். அந்த ஆட்டு இடையன் வந்து என்ன கேட்கின்றான், என்னுடைய ஆட்டை தாருங்கள். இவனுடைய ஒரு ஆட்டின் மூலமாக ஒரு ஆட்டு மந்தை பெரிய ஒரு கூட்டமே உருவாகிவிட்டது. அந்த எஜமான் சொல்லுகிறார், இதெல்லாம் உன்னுடைய ஆடுகள் தான், இதெல்லாம் உன்னுடைய ஆடுகள், உன்னுடைய ஹக்கு, எடுத்துக்கொண்டு செல். ஆட்டிடையன் சொல்லுகின்றான், நீங்கள் பகடி பண்ணாதீர்கள், என்னை கேலி பண்ணாதீர்கள், இல்லை இதெல்லாம் உன்னுடையதுதான், உன்னுடைய மூலதனத்தில் இருந்து உன்னுடைய அடிப்படையில் இருந்துதான் இது இவ்வளவு மட்டுக்கு பெருகி இருக்கின்றது, எடுத்துக்கொண்டு செல். அவன் ஒரு ஆட்டை கூட விட்டு வைக்காமல் எடுத்துச் செல்கின்றான், வியாபாரி. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றார், யா அல்லாஹ் அன்று நான் என்னுடைய முழு ஆடுகளையும் அவனுக்கு கொடுத்தது உன்னுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டியதுதான், ஆகவே என்னை பொருந்திக் கொண்டு என்னுடைய இந்த கஷ்டத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ கேட்கின்றார்கள். வியாபாரம் செய்கின்றோம், நம்மில் பல வியாபாரிகள். வியாபாரம் என்பது கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல, உத்தியோகம் ஒரு வியாபாரம். பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கின்றோம், ஒரு வியாபாரம். டியூஷன் ஒரு வியாபாரம். இதே போன்று எல்லாமே இன்று வியாபாரம் தான். இந்த வியாபாரங்களில் நாங்கள் பிள்ளைகளுக்காக சேவை செய்கின்றோம் என்று சொல்பவர்கள் பொய் அல்ல, ஆனால் அவர்கள் சேவை செய்கிறார்கள் என்பதை மற்றவர்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டட்டும். எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவை நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக செய்கின்றோம். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றல்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக சம்பாதிப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது வெறும் வியாபாரமாக மட்டுமே ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடையை விற்பதற்காக அல்லாஹ் தரவில்லை. அல்லாஹ் தந்திருப்பது நீங்கள் அதை கொண்டு சம்பாதிக்கலாம், ஆனால் அதை வியாபார பொருளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அறிவு வியாபார பொருள் அல்ல, ஆற்றல் வியாபார பொருள் அல்ல, திறமை வைத்தியம் என்பது வியாபார பொருள் அல்ல. ஆகவே அந்த ஆட்டிடையனுக்கு அவர் கொடுத்தார், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார். அங்கே மனித சக்தியினால் அசைக்க முடியாத ஒரு பாறாங்கல் ஒரு இஹ்லாஸின் மூலமாக அசைகின்றது, மூணில் இரண்டு பங்கு அசைந்து விட்டது. இது இரண்டும் ஒன்று வியாபாரம், அது முஆமலாத்தோடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது பெற்றோர்களோடு நடந்து கொண்டது, அஹ்லாக்கோட சம்பந்தப்பட்டது. மூன்றாவது வருகின்றது ஒரு மாஷரத், குடும்ப வாழ்க்கையோடு. ஒரு பெண்மணி தன்னுடைய தேவை நிமித்தம் ஒரு இடத்தில் வருகிறார். அந்த ஆண் இந்த பெண்ணுடைய தேவையை தனக்கு சாதகமாக, தன்னுடைய ஆசைக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கின்றான். சரி, உனக்கு கடன் தருகின்றேன், அன்பளிப்பாக தருகின்றேன், நீ என்னுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும். அந்த பெண்ணும் இணங்குகிறாள். இவன் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும் போது அந்த பெண் சொல்லுகிறாள், அடியானே அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னதுதான் தாமதம். அந்த வாலிகர், அந்த மனிதர் அந்த இடத்தை விட்டும் அகன்று விடுகிறார். சில பாவங்கள் அது நெருங்கி விடும் போது அந்த பாவங்களை விட்டு விலகி வருவதென்பது லேசான விடயம் அல்ல. அப்படியான ஒன்றுதான் இந்த கட்டமும். இந்த வாலிபர் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார், யா அல்லாஹ், எனக்கு பாவம் செய்யக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைத்தது, பாவத்துக்கு நெருங்கி விட்டேன், மிகவும் நெருங்கி விட்டேன். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அல்லாஹ்வை பயந்து கொள்வீராக என்ற வார்த்தை, அந்த பாவத்தில் இருந்து வெளியில் வந்து விட்டேன், நான் அந்த பாவத்தை செய்யாமல் விட்டது உனக்காகத்தான். நன்மையை செய்வது மட்டுமல்ல அல்லாஹ்வுக்காக, பாவத்தை செய்யாமல் விட்டதும் யா அல்லாஹ் உனக்காகத்தான். எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆபத்தில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக.
www.acmyc.com.
இது முஆஷரத், நன்மை செய்வது மட்டுமல்ல அல்லாஹ்வுக்காக, பாவங்களிலிருந்து தவிந்திருப்பது, பாவங்களை விட்டு விலகுவது, இதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான் நாம் செய்ய வேண்டி இருக்கின்றோம். இந்த மூன்று வாலிபர்களுடைய இந்த நிகழ்ச்சிகளில் நாம் பல உதாரணங்களை எடுக்கலாம். இன்று நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், யாருக்காக அமல் செய்கின்றோம், யாருக்கு காட்டுவதற்காக, இது ஒரு முதலாவது சம்பவம். இரண்டாவது சம்பவம், மூன்று பேரை பற்றி அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில், அந்த மூன்று பேரும் இந்த முழு உலகமும் அவர்களுக்குள்ளே தங்கி இருக்கின்றது. அதில் முதலாவதுவர் ஒரு மார்க்க அறிஞர், இரண்டாவது ஒரு பெரும் செல்வந்தர், மூணாவது நபர் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவர். அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவர், முழு அமல்களும் அதற்குள்ளே வந்துவிட்டது. ஒரு தனவந்தர், ஆனால் இந்த மூணு பேரும் அறிவு கொடுக்கப்பட்டவர், தன்னுடைய இல்மை பயன்படுத்துகிறார், மக்களுக்கு உபதேசம் செய்கிறார். நானும் எல்லோரும் பயப்பட வேண்டிய ஒரு விடயம் இதுதான், உபதேசம் செய்ய விரும்புகிறோம், என்னுடைய உபதேசத்தை மக்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அதற்காக முண்டி அடிக்கின்றோம், எனக்கு உபதேசம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்பதற்காக வேண்டி கோபிக்கின்றோம், எனக்கு அந்த பள்ளியில், எனக்கு இந்த இடத்தில் கொஞ்ச நேரம் பேசுவதற்கு அனுமதி தரவில்லையே என்று நாம் ஒருவரை கோபித்துக் கொள்கின்றோம். யாருக்காக உபதேசம் செய்கின்றோம், யாரை திருப்திப்படுத்துவதற்காக? அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். பயான், நல்ல பயான், விசேஷமான பயான், அழுகை வரக்கூடிய பயான், மிகவும் ஒரு ஒரு ஈமானை கூட்டக்கூடிய பயான் என்று மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக நான் இந்த பயானை செய்கிறேனே ஆனால் நான் இணை வைத்து விடுகின்றேன், நான் இணை வைத்து விடுகின்றேன் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி. கல்வி கல்வியை கற்றுக் கொடுக்கின்றேன், இல்மை படித்துக் கொடுக்கின்றேன், குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றேன், ஓதுகின்றேன், குர்ஆனை ஓதுகின்றேன், அழகான தொனியில் ஓத வேண்டும். ஆனால் என்னை மக்கள் காரி என்று சொல்லக்கூடாது, காரி என்று சொல்லுவதற்காக நான் ஓதக்கூடாது, என்னுடைய கிராத்தை மக்கள் மெச்சக்கூடாது, பாராட்டக்கூடாது, பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஓதினேனே ஆனால் முதலாவது நபர் அவர்தான். அவரை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு இல்மை தந்தேன், அறிவை தந்தேன், என்ன செய்தா? யா அல்லாஹ், நானும் கற்றுக்கொண்டேன், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தேன், மற்றவர்கள் பிரயோஜனம் அடைய நான் வழிவகுத்தேன். அல்லாஹ் சொல்லுவான், உண்மைதான், ஆனால் அது எனக்காக செய்யப்படவில்லை. மக்கள் உன்னை ஒரு அறிஞர் என்றும், ஒரு பெரிய காரி என்றும், ஒரு பெரிய மனிதர் என்றும், நீ பெரிய ஒரு விளக்கசாலி என்றும், நுட்பமானவர் என்றும் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக செய்தாய், எனக்காக செய்யப்படவில்லை. அதனால் நீ தங்குமிடம் நஊது பில்லாஹி மின்ஹா, சொர்க்கத்துக்கு மாற்றமான இடம். இரண்டாவது நபர் பெருந்தனவந்தர், செல்வந்தர், பெரிய பணக்காரன், மக்களுக்கு வாரி வாரி வழங்கியவர், கொடை வள்ளல். அன்புக்குரிய பெரியோர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் பல வகைகளில் மக்களுக்கு உதவி செய்கின்றோம். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்ன, நான் செய்யக்கூடிய உதவி ஒரு பேப்பர்ல வரணும், ஒரு பேஸ்புக்ல வரணும், ஒரு போட்டோவில் வரணும், ஒரு டிவியில வரணும், அது நாலு பேர் பார்க்கணும், இவர் வணங்குகிறார் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டால் நீ செலவழிக்கக்கூடிய பணம் ஒரு சதம் கூட பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. யாருக்கு போய் சேருமோ அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும், ஆனா உனக்கு பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் அதை பத்தி கேட்பான், உனக்கு செல்வத்தை தந்தேன், என்ன செய்தாய்? யல மக்களுக்கு கொடுத்தேன், இல்லை நீ பொய் சொல்லுகிறாய், நீ பொய் சொல்லுகிறாய், நீ கொடுத்தது உண்மையாக இருக்கும் ஆனா எனக்காக செய்யப்படவில்லை, நீயும் தங்க வேண்டிய இடம் சொர்க்கத்துக்கு மாற்றமான இடம்தான். மூன்றாவது நபர் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்த ஒரு முஜாஹித், அவருடைய சிறப்பு நம் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்யக்கூடிய ஒருவரை நீங்கள் மௌத் என்று சொல்ல வேண்டாம், அவர்களுக்கு உணவளிக்கப்படுகின்றது, அவர்களுடைய அந்தஸ்து வேறு. அவர்களையும் அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், யாருக்காக யுத்தம் செய்தீர்கள், யாருக்காக ரத்தம் ஓட்டப்பட்டது, யாருக்காக உயிரை விட்டீர்கள், யா அல்லாஹ் உனக்காக, இல்லை நீ பொய் சொல்லுகிறாய், மக்கள் உன்னை வீரன் என்று சொல்ல வேண்டும், ஒரு முஜாஹித் என்று சொல்ல வேண்டும், ஒரு பெரும் தியாகி என்று சொல்ல வேண்டும், அதற்காக செய்தாய், உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டது, நீ தனவந்தர் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்பினாய், நீ பெரிய ஒரு அறிஞர் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்பினாய், நீ ஒரு முஜாஹித் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்பினாய், உலகத்தில் அதற்குரிய கூலி கிடைத்து விட்டது. அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உலகத்தில் செய்யக்கூடிய அமலுக்கு இந்த உலகத்தில் கூலி கிடைக்கும். அதே போன்றுதான் அல்லாவை ஏற்றுக்கொண்ட இந்த மூன்று பெரிய மனிதர்களும் அல்லாவுக்காக வேண்டி செய்யாததின் காரணத்தினால் உலகத்தில் அந்த கூலி கிடைத்து விட்டது. எவ்வளவு காலத்துக்கு அந்த கூலி? மரணிக்கும் வரைக்கும், மரணிக்கும் வரைக்கும். ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறை பற்றித்தான் ஆயிரம் பேர் பேசுவார்களே ஒழிய செய்த நலவை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். இந்த இரண்டு சம்பவங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அமல் என்பது அது செய்ய தெரியாத ஒருவர் அமல் செய்கிறார், ஒருவர் திக்கி திக்கி ஓதுகிறார், அவருக்குரிய கூலி இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். ஒருவர் அமலை செய்ய தெரியாமல் செய்கிறார், அது குற்றம் அல்ல, அவரை அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் நாம் அமல்களை தெரிந்து கொண்டு செய்கிறோம், ஆனால் அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று செய்யாமல் யாரோ பார்க்க வேண்டும், யாரோ புகழ வேண்டும். தொழுகையாளிகளுக்கு கேடுதான், வைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடா, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில பொறுபோக்கு மட்டுமன்றி மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று தொழுகின்றார்கள், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று. இந்த இடத்தில் நான் இதை விசாரிக்க விரும்பவில்லை, ஏனென்றால் அதில் அகப்பட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் நாங்களாகவே இருக்கின்றோம். தொழுகை மற்றவர்கள் பார்க்கின்றார்கள், எத்தனை ஹஜ் செய்திருக்கிறீர்கள், எத்தனை நோன்பு பிடித்திருக்கின்றீர்கள், எத்தனை உம்ரா செய்திருக்கின்றீர்கள், நான் இத்தனை உம்ரா செய்திருக்கின்றேன், இத்தனை ஹஜ் செய்திருக்கின்றேன், இத்தனை கொடுத்திருக்கின்றேன், இவ்வளவு கொடுத்திருக்கின்றேன். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம் இப்போது ஒரு நோயினால், ஒரு வைரஸினால் பாதிக்கப்பட்டு நம்முடைய வீடுகளிலே நாம் இப்போது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கின்றோம். ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்துக்கு, அல்லது ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது. ஒரு மாகாணத்தை விட்டு இன்னொரு மாகாணத்துக்கு செல்வதாக இருந்தால் அதற்கு பலருடைய அனுமதி தேவை, பலருடைய அனுமதி தேவைப்படுகின்றது. போலீசுடைய, டிஎஸ்உடைய, சர்வசாதாரணமாக நாம் கிழக்கு மாகாணத்தில் இருந்து இன்னொரு மாகாணத்துக்கு செல்வதாக இருந்தால் பலருடைய அனுமதி தேவை, கிட்டத்தட்ட 4-5 பேருடைய அனுமதி தேவை. இதே போன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் 7 வானங்களையும் கடந்து அல்லாஹ்வை போய் அடைய வேண்டுமென்றால் அந்த 7 வானங்களிலும் அந்த அமல் சோதனை செய்யப்படும். எல்லாரிடத்திலும் சோதனை செய்யப்பட்டு அந்த அமலில் குறைவு ஒன்றும் இல்லை என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புவித்த போது அல்லாஹ் கூறுவான், உங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு விடயம் எனக்கு தெரியும், அதாவது இந்த அமல் எனக்காக செய்யப்படவில்லை, இது பேருக்கும் புகழுக்குமாக செய்யப்பட்டது, இது மற்றவர்களுடைய திருப்திக்காக செய்யப்பட்டது, மற்றவர்கள் என்னை தலைவராக ஆக்க வேண்டும், மற்றவர்கள் என்னை பிரதிநிதியாக ஆக்க வேண்டும், மற்றவர்களை என்னை இதற்குரிய பொருத்தமானவர் என்று கருத வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட அமல் என்று அல்லாஹ் அந்த அமலை தட்டி விடுவான். உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அமல்களுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா?
சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது, நான் அமல் செய்து விட்டேன் என்பது அல்லாவிடத்தில் போய் சேர வேண்டிய சேரக்கூடிய அமல் இல்லை. அப்படி என்றால் ஒருவருக்கு பசி இல்லை, டாக்டர் சொல்லிட்டார் நீங்க கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சாப்பாட்டை குறைக்கணும், நீங்க டயட்ல இருக்கணும். இப்ப இவர் பார்த்தார் நாம இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நோன்பு பிடிப்போமே, நோன்பு பிடிச்சமண்டா நமக்கு அந்த கூலியும் கிடைச்சிடும், நம்மளோட விஷயமும் முடிஞ்சிருமே. இவருக்கு நோன்பு பிடிச்ச கூலி கிடைக்க மாட்டாது. ஏன்? நீயத்து பிழை, நோக்கம் பிழை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கம் மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல்லமா. எத்தனையோ நோன்பாளிகள், அவர்கள் தாகித்திருப்பதை தவிர அவர்களுக்கு வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. எத்தனையோ இரவில் நின்று வணங்கக்கூடியவர்கள் விழித்திருப்பதை தவிர அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய உஸ்தாத் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னார்கள், அவர் நோன்பு பிடித்த நோக்கம் வேறு. எல்லாரும் பிடிக்கிறார்கள், நானும் பிடித்தேன். எல்லாரும் ஹஜ்ஜி போனார்கள், நாங்களும் போனோம். எல்லாரும் உம்ராவுக்கு போனார்கள், நாங்களும் போனோம். ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. எல்லோருடைய வாயிலும் உள்ள ஒரு வார்த்தை என்ன, இந்த நோன்பு மாஷா அல்லாஹ் நல்லமல் செய்யறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். வீட்டிலேயே அடைக்கப்பட்டு கர்ஃபியும் போடப்பட்டு வெளியிலையும் போகல, அதனால நல்ல ஒரு சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது செய்வது அல்ல அமல், சந்தர்ப்பம் இல்லாத போது சந்தர்ப்பத்தை எடுத்து செய்வதுதான் அமல். கஷ்டமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், அதுதான் உண்மையான அமல். அன்புக்குரியவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இஹ்லாஸை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இஹ்லாஸ் என்பவர்கள் அவர்கள்தான் இந்த பூமியினுடைய ஒளி விளக்குகள். அவர்களின் மூலமாக பாறாங்கல் அல்ல, அதைவிட பெரிய சக்திகளையும் அகற்றலாம். இன்று மூன்று வாலிபர்கள் தங்களால் அசைக்க முடியாத ஒரு பெரும் பாறாங்கல்லை தங்களுடைய நல்ல அமல்களின் மூலமாக அசைக்க முடியுமாக இருந்தது. ஆனால் இன்று உலகமே 200 லட்சத்துக்கு அதிகமான நாடுகள், எல்லா நாடுகளிலும் முஸ்லிம்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸை அகற்ற முடியாமல் இருக்கின்றோம் என்றால் நாம் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பாறாங்கல்லை அகற்றி விட்டார்கள், இந்த வைரஸை அகற்ற முடியாமல் இருக்கின்றது. எங்கே நம்மளுடைய அமல்கள், எங்கே நம்மளுடைய அழுகைகள்? இந்த ரமலான் சந்தர்ப்பம், ஆனால் என்ன நடந்து விட்டது? அழுகைகள் இல்லை, கண்கள் வச்சு விட்டன. நோன்பு பெருநாள் நெருங்குகின்றது. யாருக்கு பெருநாள்? நோன்பு பிடித்தவர்களுக்கு பெருநாள். இந்த நமது நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சுயநலக்காரர்களாக இருக்கக்கூடாது, சுயநலக்காரர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய வீட்டில் ஒருவருக்கு காய்ச்சல் வந்துவிட்டால், நம்முடைய வீட்டில் ஒருவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துவிட்டால் நாம் திருநாள் கொண்டாடுவோமா? புத்தாடை அணிவோமா? சந்தோஷமாக இருப்போமா? அதனை மூமினுடைய பண்பு, முஸ்லிமுடைய பண்பு. இன்று நம்முடைய நாட்டில் முஸ்லிம், முஸ்லிம் அல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இந்த COVID-19 கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் மனிதர்கள், இறந்து இருக்கின்றார்கள், மௌத்தாகி இருக்கின்றார்கள். நமது நாட்டில் முஸ்லிம்களில் சிலர் வரலாற்றில் கூட இல்லாத ஒரு விடயம் அடக்கம் செய்யப்படுவதற்கு பதிலாக அரச சட்டத்தின்படி தகனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் நானும் நீங்களும் அழுது முடிப்பதற்கு பல வருடங்கள் தேவை. அந்த தகனம் செய்யப்பட்டது யாரோ ஒருவர் அல்ல, என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரர், என்னுடைய நண்பர், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர், கலிமா சொன்னவர். நம்முடைய தந்தை நம்முடைய தந்தைக்கு இப்படி ஒன்று நடந்தால், நம்முடைய பிள்ளைக்கு இப்படி ஒன்று நடந்தால் யோசனை செய்து பார்ப்போம். பெருநாள் கொண்டாடுவோமா? வெளியில் உருப்படுத்தி அலைஞ்சு திரிவோமா? யோசனை செய்து பார்ப்போம். சுயநலக்காரர்களாக வாழ்கின்றோம். நமது நாட்டில் பௌத்தர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், மற்ற மதத்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும், அவருக்கு காய்ச்சல் வந்துவிட்டால் அது நம்மை பாதிக்க வேண்டும், இனிஷ்டக்க ஐநுகு இஷ்டக்கா குல்லுகு. ஒரு மனிதனுடைய கண் நோய் வந்துவிட்டால் அவனுடைய முழு உடம்பும் நோகுவதைப் போல, தலைவலி வந்துவிட்டால் முழு உடம்பை நோவதைப் போல, ஒரு மூமினுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அது எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போன்ற உணர்வுள்ளவன்தான் மூமின். கடைசி சில நாட்கள் இருக்கின்றன ரமலானுடைய கடைசி 10. இது சந்தோஷமான நாட்கள் இல்லை, இது கண்ணீர் விட வேண்டிய நாட்கள், அழ வேண்டிய நாட்கள், அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச வேண்டிய நாட்கள். அன்புக்குரிய முஸ்லிம்களே, மூமின்களே, ஆண்களே, பெண்களே, வாலிபர்களே, கொரோனா வைரஸை விட முஸ்லிம்களாகிய நமக்கு இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆக பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையை விளங்கிக் கொள்ளுங்கள். அதுதான் என்ன? பள்ளி வாசல்களை விட்டும் நாம் தூரமாக்கப்பட்டிருக்கிறோம், ஜும்மாவை விட்டும் நாம் தூரமாக்கப்பட்டிருக்கிறோம், தொழுகைகளை விட்டும் பள்ளிவாசலில் தொழுகையை விட்டும் தூரமாக்கப்பட்டிருக்கிறோம். பள்ளிவாசல்களில் தொழுவதற்கு சந்தர்ப்பம் இருந்தும் கூட தொழாமல் இருக்கக்கூடியவர்கள் அதில் எத்தனை பேர் இன்று வீட்டில் தனியாக தொழுவார்கள்? கொரோனா என்பது ஒரு சோதனை அல்ல, அதை விட பயங்கரமான நோய்கள் வந்திருக்கின்றன முஸ்லிம்களுக்கு. ஆனால் முஸ்லிம்களுக்கு இப்படியான ஒரு நோய் வரவில்லை, இப்படியான ஒரு கஷ்டம் அல்லாஹ்வுடைய சோதனை வரவில்லை. இதற்காக நாம் அழ வேண்டும், இதற்காக நாம் கண்ணீர் சிந்த வேண்டும். சந்தோஷமான நாட்கள் இல்லை. எத்தனை ஜும்மாக்கள், 8-9 ஜும்மாக்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கப்படும் என்பது யாருக்கு தெரியும்? இலங்கையில் கிட்டத்தட்ட 300-400 மதரசாக்கள், அல்லாஹ்வுடைய கலாம்கள் மனனம் செய்யப்படக்கூடிய கிதாபுகள் ஓதி கொடுக்கப்படக்கூடிய இடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அந்த சிந்தனைக்கு வாருங்கள், அந்த சிந்தனைக்கு வாருங்கள். அல் குர்ஆன் ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு குர்ஆன் முடிக்கப்படும், ஆனால் இந்த ரமலானில் இல்லை. ஒவ்வொரு வீடுகளிலும் பல குர்ஆன்களை முடிப்பார்கள், சந்தர்ப்பம் இல்லை. எவ்வளவு செல்லியும் சிலர் அவர்களுடைய உள்ளங்கள் எப்படிப்பட்ட உள்ளங்கள் என்று விளங்காமல் இருக்கின்றோம். அவர்களுக்கு என்ன நடந்தாலும் ஒன்றுமில்லை, நாங்கள் எங்களுடைய பெருநாள் என்று ஒரு சுயநலமான போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுயநலமான போக்கு, பாரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய உடன் பிறப்பு சகோதர சகோதரிகள், வெளிநாடுகளில் நாம் நம்முடைய நாட்டில் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வெளியில் போகிறோம் வருகிறோம், உணவு பஞ்சம் இல்லை, நல்ல முறையில் நோன்பு நோக்கின்றோம், சாப்பிடுகின்றோம், எல்லாம் நடைபெறுகின்றன. வெளிநாடுகளில், வசதி படைத்த நாடுகளில் நம்முடைய சகோதரிகள் வீடுகளுக்குள்ளே 2-3 மாதங்கள் வெளியில் வர முடியாத நிலைமையில், லண்டன் போன்ற நாடுகளில், அமெரிக்காவில், சவுதி அரேபியாவில் யார் அவர்கள்? நம்முடைய சகோதரர்கள். மனைவி மக்களை விட்டுவிட்டு நோன்பென்றால் பொதுவாக எல்லோரும் நாட்டுக்கு வந்து விடுவார்கள், பிள்ளை குட்டிகளோடு நோன்பு பிடிப்பார்கள், பெருநாள் கொண்டாடுவார்கள். ஆனால் வீட்டை விட்டு வெளிவர முடியாமல் எத்தனையோ சகோதரர்கள், சிலருக்கு தொழிலும் இல்லை, செய்த தொழிலுக்கு சம்பளமும் இல்லாமல், அல்லாஹு அக்பர், இதுதான் சோதனை, இதுதான் சோதனை. லா துஸ்ஹிரு ஷமாதத்தலி அகீக் ஃபயர்ஹமுஹுல்லாஹு வயப்தலீக். ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்பதை பார்த்து சந்தோஷப்படாதீர்கள், அல்லாஹு தஆலா அந்த கஷ்டப்பட்டவனை நல்லதாக்கி உங்களுக்கு அதே சோதனையை தந்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று மற்ற மாவட்டங்களில், மற்ற நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை அது நமக்குரிய சோதனை அல்ல. கிழக்கு மாகாணத்தில் யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை என்று நாம் ஒதுங்கிவிடக் கூடாது. நாம் அழ வேண்டிய நேரம் இது. அமல்கள் செய்கின்றோம், ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. சக்கராத்துடைய நேரத்தில் தான் தெரியும் நாம் எங்கே செல்லுகிறோம் என்று. நம்மை நாம் சொர்க்கவாதிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்மை நாம் பெரும் அமல் செய்யக்கூடியவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நான் பல அமல்கள் செய்திருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். எக்ஸாம் எழுதுவது லேசு, கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடை அளிப்பது லேசு, ஆனால் எக்ஸாம் பேப்பர் ரிசல்ட் வந்ததற்கு பின்னால்தான் தெரியும் நான் பாஸா ஃபெயிலா என்று. இதே போன்று ஆமால் நாமா என்ற பட்டோலை கையில் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் தான் தெரியும் நான் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கின்றேன் என்று, என்ன செய்திருக்கிறேன் என்று. ஆகவே உலக வாழ்க்கை தோல்வியில் முடிவடைந்து விடக்கூடாது, உலக வாழ்க்கை நஷ்டத்தில் முடிவடைந்து விடக்கூடாது. உலக வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், வெற்றிகரமாக. கடைசி சில நாட்கள், ரமலானுடைய கடைசி சில நாட்கள், ஏழைகளை கவனியுங்கள், தான தர்மங்களை இஹ்லாஸோடு செய்யுங்கள், யாருக்கும் தெரியாமல் செய்யுங்கள், தேடிப்போய் கொடுங்கள், தேடிப்போய் வரக்கூடியவர்களை சந்தோஷமாக வரவேற்று அவர்களுக்கு உங்களால் முடிந்த கண்ணியப்படுத்துங்கள். இதை விளம்பரப்படுத்த வேண்டாம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தில், இந்த மாதத்தில் நாம் அவதூறு சொல்லுவது, கேள்விப்படாத விடயங்களை எல்லாம் உண்மை என்று மற்றவர்களுக்கு சொல்லுவது, இதெல்லாம் பொய்யர்களுடைய வேலை. கஃபா பில் மர்இ கிஸ்பன் அயுஹத்திஸ பிகுல்லி மா ஸமிஅ, கேட்டதையெல்லாம் பார்த்ததை போன்று, கேட்டதையெல்லாம் பார்த்ததை போன்று மற்றவர்களுக்கு சொல்லுவது ஆகப்பெரிய பொய்யன். ஒரு செய்தியை ஊர்ஜிதப்படுத்தாமல், ஒரு செய்தியை உண்மை என்று ஊர்ஜிதப்படுத்தாமல் இன்னமொருவருக்கு அதை ஷேர் பண்ணாதீர்கள். ஒரு விடயத்தை அது நல்லதா கெட்டதா என்று முடிவெடுத்துக்காமல் மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள். ஒரு பாவமான காரியம், ஒரு மறைக்க வேண்டிய விடயம், ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை, ஒரு மனிதனுடைய ரகசியமான விடயங்களை அம்பலப்படுத்தாதீர்கள். ஆயிரம் ஹஜ் செய்தாலும், ஆயிரம் கோடி செலவழித்தாலும் அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் சொர்க்கம் செல்ல முடியாதல்லவா? அந்த மனிதன் மன்னிக்க வேண்டுமே. நாம் எத்தனை பேரை பற்றி எவ்வளவு மோசமாக பேசுகிறோம், எத்தனை பேரை பற்றி அவதூறு சொல்லுகிறோம். சும்மா ஒரு செய்தி வந்தது, ஆனால் அந்த செய்தியை நான் கண்ணால், என்னுடைய நான்கு கண்களாலும் கண்டதை போன்று சொல்லுகிறோம். நான்கு கண்களாலும் கண்டதை போன்று, அதெல்லாம் பாவம். நோன்பை பிடித்துக் கொண்டு செய்கிறார்கள். அந்த இரண்டு பெண்களும் அந்த ரசூலுல்லாவிடத்தில் முறையிட்டார்கள், யா ரசூலுல்லா, எங்களுக்கு நோன்பு கஷ்டமாக இருக்கின்றது. சொன்னார்கள், வாந்தி எடுங்கள், நீங்கள் மனித இறைச்சியை சாப்பிட்டு விட்டீர்கள். நாங்கள் சாப்பிடவில்லையே. இல்லை, நீங்கள் இப்பதான் இரண்டு பேரை பற்றி பேசினீர்கள். நாம் ஒரு நாளைக்கு இந்த போன் மூலமாக எத்தனை அவதூறுகளை பரப்புகிறோம், எத்தனை அவதூறுகளை கேட்கின்றோம். நன்மைகளை செய்து கொண்டு பாவங்களை நாம் சம்பாதிக்கின்றோம், நோன்பை பிடித்துக் கொண்டு. அன்புக்குரியவர்களே, தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். இவ்வளவு காலமும் செய்த அமல்கள் எப்படிப்பட்ட அமல்கள் என்று யாருக்கும் தெரியாது, அதில் குறைபாடுகள் இருக்கும். அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுங்கள். ஒரு 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 கூலி வேலை செய்யக்கூடியவன், ஒரு மேசன் வேலை செய்யக்கூடியவன், ஒருவர்தன் வேலை செய்கிறார், வேலையை பிழையாக செய்து விட்டார். அந்த வீட்டுக்காரர் சொல்லுகிறார், நீங்க வேலையை பிழையா செய்து விட்டீர்கள், உங்களுக்கு சம்பளம் தர முடியாது. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒருவர் ஒரு வேலையை பிழையாக செய்து விட்டார், உங்களுக்கு சம்பளம் தர முடியாது என்று கூறினால் இந்த மனிதர் எவ்வளவு கெஞ்சுவார், எவ்வளவு கெஞ்சுவார். தெரியாம செய்து விட்டேன், இதுக்கு பின்னால் இந்த பிழையை செய்ய மாட்டேன், மன்னிச்சிடுங்கோ, இந்த மாசம் மட்டும் சம்பளத்தை தாங்கோ, இந்த சம்பளத்துல தான் என்னுடைய குடும்பம் எதிர்பார்த்திருக்கின்றார்கள், என்னுடைய பிள்ளை குட்டிகள், நோயாளிகள் என்றெல்லாம் கெஞ்சுவான். நானும் நீங்களும் செய்த அமல்கள் அதெல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் சரியான அமல் என்று, அது நூற்றுக்கு நூறு வீதம் எந்த தவறும் இல்லை என்று நினைத்துக் கொண்டு நமக்கு நாமே சிரித்துக் கொண்டிருக்கிறோம். அழக்கூடிய காலம். அது மட்டுமல்ல, நரக விடுதலை, நரக விடுதலை. யார் சொன்னது நமக்கு சொர்க்கம் என்று? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கத்தை தர வேண்டும், என்ன உத்தரவாதம் இருக்கின்றது? என்ன உத்தரவாதம்? ஒன்றுமில்லையே. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த கடைசி பத்து நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய ஒரு பத்து. ஆகவே அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு கெஞ்ச வேண்டும், எவ்வளவு கெஞ்ச வேண்டும். ஒரு கேஃபி போட்டார்கள், வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தோம், இந்த கேஃபியை நீக்க மாட்டார்களா? இந்த எங்களை எங்களை வீட்டு எங்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள், தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், 21 நாள் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், எங்களை விடமாட்டார்களா என்று கெஞ்சிய நாம் நரக விடுதலைக்காக வேண்டி எவ்வளவு கெஞ்ச வேண்டி இருக்கின்றது. வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தோம், வெளியில் வருவதற்கு கெஞ்சுகிறோம், நரகத்துக்கு சென்று விட்டால் எப்படி கெஞ்சுவது? அதற்குள் நுழைந்ததற்கு பின்னால் வெளியில் வருவதற்கு யாரால் வெளியில் எடுக்க முடியும், யாரால் வெளியில் எடுக்க முடியும்? அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். ஆகவே அழக்கூடிய இந்த மாதத்தில் அழுகையை நாம் கூட்டிக் கொள்வோம். சந்தோஷமான ரமலான் இல்லை இது, இது துக்ககரமான ரமலான். இது மற்றவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து முஸ்லிம்களுக்கு வந்த ஆகப்பெரிய ஒரு சோதனைக்குரிய ரமலான். என்ன செய்ய போகிறோம் என்று பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட ரமலான். அதில் வெற்றி அடைந்தவர்களும் இருக்கிறார்கள், தோல்வி அடைந்த பலர் இருக்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, பெரியோர்களே, அன்புக்குரிய பெரியோர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காலம் மிக சொற்ப நேரம்தான். சொற்ப வினாடிகள் என்றாலும் அது பிழை இல்லை. அந்த சொற்ப வினாடிகளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில், அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில், அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் வாழ்வதற்கு நாம் முடிவெடுப்போமாக. ஆக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த பூமியில் வாழக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம்மை விட்டு பிரிந்து கபருடைய வாழ்க்கை வாழக்கூடிய எமது உடன் பிறப்புகள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எந்த பயங்கரமான ஒரு சூழலில் நாம் இன்று அகப்பட்டிருக்கின்றோமோ, நிச்சயமாக யா அல்லாஹ், இது உன்னுடைய புறத்திலிருந்து வந்த சோதனைதான். இதை உன்னால் அன்றி வேறு யாராலும் அகற்ற முடியாது. இந்த சோதனையில் இருந்து உன்னை தவிர வேறு யாராலும் எங்களை காப்பாற்றவும் முடியாது. ஆகவே எங்களையும் எங்களுடைய உடன் பிறப்புகளையும் இந்த நாட்டில் உள்ள மக்களையும் முழு உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் யா அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மீதமாக இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய நாட்களில் எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தையும் உன்னுடைய அருளையும் உன்னுடைய நரக விடுதலையும் தந்து விடுவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் நம் அனைவரையும் அமர செய்து விடுவாயாக. லைலத்துல் கத்ருடைய இரவில் என்ன சிறப்பை நீ வழங்க இருக்கின்றாயோ, வாக்களித்திருக்கின்றாயோ, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை யா அல்லாஹ் எம் அனைவருக்கும் நீ தந்து விடுவாயாக. நாம் அந்த நேரத்தில் அமல் செய்யாமல் தூங்கிக் கொண்டிருந்தாலும் எங்களுக்கு அந்த கூலியை தருவதில் உனக்கு எந்த குறையும் ஏற்பட்டு விட மாட்டாது. யா அல்லாஹ், எம் எல்லோருக்கும் அந்த கூலியை தந்து விடுவாயாக. இந்த நேரத்தில் நமது நாட்டை விட்டு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நமது உடன் பிறப்புகளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து, அவர்கள் பாதுகாப்போடு தன்னுடைய சொந்த நாடுகளுக்கு வந்து சேருவதற்குரிய உன்னுடைய பாதையை நீ திறந்து கொடுப்பாயாக. ஆமீன், ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.